السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يوم نحشر المتقين إلى الرحمن وفدا، ونسوق المجرمين إلى جهنم بردا، لا يملكون الشفاعة إلا من اتخذ عند الرحمن أهدا. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வால் அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாகவும், நபிமார்களுக்கு முத்தரையாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒன்று கூடியிருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தவிர்க்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தமிழ் நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசிய செய்து கொள்கிறேன். ஆக இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு உலக முடிவு நெருங்கிய கியாமத்து நாளை அண்டிய ஒரு காலப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்திருக்கிறான். மீரான பெரியோர்களை, கனவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் நெருங்குவதை பற்றி ஹதீஸிலே பலவிதமாகவும், குர்ஆனும் இதனை பற்றி பலவிதமாகவும் கதைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது உலகத்தில் அல்லாஹுவுக்கு விருப்பமான சாலிஹான நல்லடியார்களுடைய வஃபாத்தையும் இதற்கான ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று அல்லாஹுவை சுஜூத் செய்த, அல்லாஹுவுக்கு விருப்பமான, அல்லாஹுடைய நேசர்களான பல மனிதர்களில் நம்மில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடன் போய் இறை அடி சேர்ந்து விட்டார்கள். இன்னும் நம்மில் மீதமாக இருக்கக்கூடியவர்களில் அப்படியாப்பட்டவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகக்கூடிய நிலைமையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனால் பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த நிலைமையை பற்றி குறிப்பிடும் பொழுது, உலகத்தில் இன்று வானமும் பூமியும் இந்த அசைக்க முடியாத மலைகளும் இந்த நல்லறியார்களுடைய மரணத்தை நினைத்து நாளாந்தம் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறது. சூரத்து துகானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகிறான், இந்த காபிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கல்ல, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய, அல்லாஹுக்காக சுஜூத் செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய மரணத்தை நினைத்து இந்த வானமும் இந்த பூமியும் அழுது கொண்டிருக்கிறது என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த ஒரு நிலைமையில் தான் இன்று நாங்களும் நீங்களும் வசித்துக் கொண்டிருக்கிறோம். என பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இன்று நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் ஒரு நோய் தான் நமது சமூகத்திலிருந்து அல்லாஹுடைய இபாதத்துகள், இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய விழுமியங்கள் இவைகளுடைய மகத்துவமும் அந்தஸ்தும் நமது உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே குறிப்பிடுகிறான், ஒரு மனிதன் முத்தகி, அல்லாஹுவை பயப்படக்கூடியவன், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய என்பதற்கான அடையாளம் அல்லாஹுடைய சட்டங்களையும் மதிப்பது, அவைகளை பெருமதியாக கருதுவதும் ஒரு அடையாளம் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறது. ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب. நான் பெரியவர்களே, கரவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நமது சமூகத்துக்கு மத்தியிலிருந்து எடுபட்டு போன இந்த பரதான அல்லாஹுடைய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமைதான் தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீனான பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தினர்களுக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னாலேயே எச்சரிக்கை விடுத்தார்கள், இந்த உம்மத்தினர்களின் கடைசி காலம் நெருங்கும் பொழுது இந்த கடமை பராமுகம் காட்டப்படும், இந்த கடமை இந்த உம்மத்தினர்களால் தூக்கி எறியப்படும், அப்படியாப்பட்ட நிலைமை வருவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இதனுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்கள் இதிலே குறைவு காட்டுவார்கள் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நபியுடைய உயிர் வாங்கப்படுகிறது. நபி சக்ராத்துடைய ஹாலில் படுத்திருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இந்த உம்மத்தினர்களுக்கு நபியுடைய லாஸ்ட் வில்லாக கடைசி வசியத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, உம்மத்தினர்களே தொழுகையில் புறமுதம் காட்ட வேண்டாம், தொழுகையை தூக்கி எறிந்து விட வேண்டாம், இது நான் உங்களுக்கு என்னுடைய லாஸ்ட் வில்லாக கடைசி வசியத்தாக சொல்லிவிட்டு சொல்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலும் கூட இந்த உம்மத்தினர்களுக்கு இந்த அமலை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்கள் விடக்கூடிய அமல் தொழுகையாக இருக்கும், ஆனால் கியாமத்து நாளில் அந்த அடியானிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இது தொழுகை பற்றி தான் இருக்கும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவைகள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு தொழுகையுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி, விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியாக இருக்கிறது. இவைகள் அனைத்துக்கும் மேலால் இந்த உலகத்தை படைத்த, நபியை படைத்த, இந்த நபியை அல்லாஹ் இந்த இறைச்சகன் உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் இந்த கடமையுடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறான். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய கடமைகளை போன்றல்ல இந்த தொழுகையுடைய கடமைக்கு மாத்திரம், இந்த தொழுகையை கடமையாக்கப்படுவதற்காக வேண்டி மாத்திரம் ஏழு வாளங்களுக்கு மேல் அழைத்து செல்லப்பட்டு நபிக்கு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. நபி திரும்பி வரும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை சந்தித்து சொன்னார்கள், நபியே என்ன கொடுக்கப்பட்டீர்கள், ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகைகள். சொன்னார்கள், நபியே உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகத்தினருக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு கிடைத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு இதனை செய்ய முடியாது, திரும்பி போய் இவைகளை குறைத்துக் கொண்டு வாருங்கள். நபி திரும்பி சென்றார்கள், குறைத்து கொண்டு வந்தார்கள், திரும்பவும் சென்றார்கள். கடைசியாக 5 நேரம் தொழுகை கொடுக்கப்பட்டு நபி அனுப்பப்பட்ட நேரத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே இதுவும் கூட கஷ்டமாகத்தான் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நபி கொடுத்த பதில் என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மூசாவே சஅல்து ரப்பி ஹஸ்தஹயிது, மூசாவே வெக்கம் வருமலை உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டேன், மீண்டும் ஒரு புறம் போய் அல்லாஹ்விடத்தில் எந்த முகத்துடன் குறைத்து தாருங்கள் என்பதாக கேட்க முடியும். எனவே வலாகின்னி அர்தாவா அஸ்லம், அல்லாஹ் தந்ததே சந்தோஷமாக மன நிறைவுடன் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்பதாக நம் எம்மே நம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடமையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபிக்கு ஒரு நன்மாராயத்தை கொடுத்தான். நபியை பார்த்து அல்லாஹ் குறிப்பிட்டான், நபியே அம்தைது ஃபரீதத்தி, எனக்கு விருப்பமான நான் நேசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கடமையை நான் இன்று கடமையாக்கியிருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளை தொழுகிறான் என்றால் இவர் தொழுவது 5 நேர தொழுகை அல்ல, அவர் 5 நேரம் தொழுதால் அவருக்கு நான் 50 நேர தொழுகைகளுடைய நன்மையை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், இந்த 2 நன்மாராயத்தையும் எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் உம்மத்தினத்தில் செல்லுங்கள் என்பதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த இஸ்ராவுடைய பயணத்திலிருந்து திரும்பவும் மக்காவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். பெரியவர்களே, கனவான்கிரேஷ் அவர்களே, இந்த அளவுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து மிக்க இந்த அமல் நமக்கு மத்தியில் இன்றைக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, கனவான்கிரேஷ் சகோதரர்களே, தொழுகை என்பது நாம் நினைப்பது போன்று ஒரு இலகுவான ஒரு அமல் அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் தொழுகையை பற்றி மிகவும் ஆழமாக பேசியிருக்கிறது. சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் தொழுகையை பற்றி குறிப்பிடுவோம் என்றிருந்தால், தொழுகை என்பது உலகத்தில் இம்பாசிபிளான விஷயங்களை, மனிதன் எது நடக்க முடியாது, எது சாத்தியமற்றது, இதுவும் நடக்க முடியுமா, இது வெறுமனே கனவுதான் என்பதாக மனிதன் எதனை நினைக்கிறானோ இதனை பொசிபலாக மாற்றக்கூடிய ஒரு அமல் தான் தொழுகையாக இருக்கிறது என்பதை அல்குர்ஆன் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறது. பெரியவர்களே, குர்ஆன் இதற்கு பல ஆயிரக்கணக்கான உதாரணங்களை குறிப்பிடுகிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு நபிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருமணம் முடித்ததன் பின்னாலும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கவில்லை. கணவன் மனைவியாக பல வருஷ காலமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய மனைவி மலடியாகும் வரைக்கும், இவர் வயோதிக நிலைமையை எத்தும் வரைக்கும் அந்த இரண்டு பேருக்கும் குழந்தை கிடைக்கவில்லை. கடைசியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்து நெருங்குகிறது. அவர் வயோதிகத்தை தாண்டி அவர் வஃபாத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த கட்டத்தில் அவர் கவலைப்படுகிறார். நான் ஒரு நபியாக இருக்கிறேன், எனக்கு பின்னால் இந்த நுபுவத்துக்கு வாரிசாக எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு இந்த வயதில் ஒரு குழந்தை கிடைக்குமா? பெரியவர்களே, கனவான்களே, சோழர்களே, இந்த அனைத்து இந்த கேள்விக்கு நாம இருந்தால் கொடுக்கக்கூடிய பதில், இது வெறுமனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணக்கூடிய ஒரு கனவுதான். இந்த கனவு நனவாக முடியாது. மனைவி மலடியாக இருக்கிறார், இவர் வயோதிகத்தை அடைந்திருக்கிறார், இதற்கு பின்னால் குழந்தையா? இது நடக்க முடியுமா? இது பொசிபலா? நடக்க முடியாது. ஆனால் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இம்பாசிபிளான விஷயத்தை எவ்வாறு பொசிபலாக ஆக்கினார்கள் என்ற இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். நம் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக, இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லெசனாக சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். சூரத் மரியமில் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் அவ்வாறே குறிப்பிடுகிறான். உடம்புடைய நரம்புகள் அனைத்தும் தெரித்து போய்விட்டன, தலைமுடிகள் நரைத்து போய்விட்டன, மலடியாக மாறிவிட்டால் எனக்கு குழந்தை வேண்டும் என்பதாக கேட்டார்கள். வெறுமனே இந்த 80 வயதை அடைந்த இந்த முதிய இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு என்பதாக கேட்கவில்லை. அவர்கள் 4 நிபந்தனைகளுடன் அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்டார்கள். முதலாவது சொன்னார்கள், எரிதுனி வைரிசு மின் ஆல் யாகூப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை. இரண்டாவதாக சொன்னார்கள், ரா அல்லாஹ் இவரை ஒரு கூட்டத்தினர்களுக்கு தலைவராக ஆக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், யா அல்லாஹ் இவரை ஒரு நபியாக மாற்ற வேண்டும். நாலாவதாக சொன்னார்கள், யா அல்லாஹ் இவரை ஒன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு குழந்தையாக ஆக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகளுடன் எனக்கு குழந்தை வேண்டும் என்பதாக 80 வயதையை தாண்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். என பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிளாக மாற்றிய அந்த அமல் தான் தொழுகை என்பதை சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். அவர்கள் தொழுகையிலிருந்து துஆ கேட்கிறார்கள். அதே தொழுகையில் வைத்து அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் கொடுத்தான். ஜக்கரியாவே, அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் கேட்ட அந்த 4 நிபந்தனைகளுடன் நான் உங்களுக்கு குழந்தையை தந்து விட்டேன். அதற்கு மேல்மிச்சமாக அந்த குழந்தைக்கு நானே பேர் வைத்து விட்டேன். அந்த குழந்தையுடைய பேர் யஹ்யா. இதற்கு முன்னால் உலகத்தில் பிறந்த எந்த குழந்தைக்கும் யஹ்யா என்ற பேர் நாமம் சூட்டப்படவில்லை என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். இதுதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. என பெரியுள்ள கனவான்களே, சகோதரர்களே, இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான உதாரணங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. இன்று நாம் சிந்திக்க வேண்டும், பிரச்சனைகள் நாம் மாற்றிக்கொள்கிறோம், சிக்கல்களில் நாம் மாற்றிக்கொள்கிறோம். நாம் எங்கே, நமது தொழுகை எங்கே? நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நோய் நொம்பலங்கள், நமது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள். இந்த நேரத்தில் நாமும் நமது தொழுகையும் இங்கே இருக்கிறது. பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, நம் அனைவருக்கும் தொழுகை கை கொடுப்பது, நாம் அனைவரும் தொழுகையின் பக்கம் திரும்புவது எப்பவென்றால், நமக்கு முடியுமான அனைத்தையும் செய்துவிட்டு கடைசியாக இதற்கு அங்கால் செய்ய ஒன்றும் இல்லை என்ற நிலைமை வரும் பொழுதுதான் நாம் அனைவரும் தொழுகையின் பக்கம் திரும்பி வந்து இதையாலும் செய்து பார்ப்போம் என்பதாக நாங்கள் தொழுகையின் பக்கம் திரும்புகிறோம். இதுவல்ல தொழுகை என்பது. நமது வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலையும், எல்லா நேரத்திலையும், எல்லா விஷயத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக, ஒரு தீர்வாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமல் தான் தொழுகை என்பதை நமது வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாது. ஏன் சூரத்து மரியமில் அல்லாஹ் சாஹாவில் அல்லாஹ் ஜல ஜலாலு ஒரு கட்டத்தில் நபியை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, லா தமுத்தன் ஐனைக இதா மா மத்தனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஜஹரத் அல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீ வரிஸ்கு ரப்பிக கைரன் வ அப்கா. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உலகத்தில் நம்மை மறுத்த காபிர்கள், முஷ்ரிகிகள், யஹூதிகள், நசராக்கள், இவர்களுக்கு நாம் உலகத்தில் சொத்தை, செல்வத்தை, குழந்தைகளை, பெண்களை நாம் வேண்டி மட்டும் கொடுத்திருக்கிறோம். இந்த பாக்கியங்களை நீங்கள் கண்டு ஒரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இது தவறு என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு நபியை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே அல்லாஹுடைய ரிஸ்க் இருக்கிறதே, அல்லாஹ் உமக்கென்று அளந்து தந்தது இருக்கிறதே, இது அதை விட சிறந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கவில்லை. அல்லாஹ் தொடர்ச்சியாக குறிப்பிடுகிறான், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மனிதர் என்ற அடிப்படையில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கும் தேவைகள் வரலாம், ஆசைகள் வரலாம். இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனில் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் தொடர்ச்சியாக குறிப்பிடுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபது லித்தக்வா. நபியே, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், தொழுகையை கொண்டு நாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் தருவோம், நாம் நீங்கள் அதனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகையை கொண்டு உங்களோட எந்த தேவையாக இருந்தாலும் அவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியும் என்பதாக நபியுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழியையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் அல்லாஹாக விளங்கப்படுத்துகிறான். அவர்களே, தொழுகைக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் நமது வாழ்க்கையில் எல்லா கட்டத்துக்கும் தீர்வாக அல்லாஹ் தொழுகையை தானே ஆக்கி வைத்திருக்கிறான். சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, சந்திர கிரகணம் ஏற்படுகிறது, என்ன செய்ய வேண்டும்? சலாத்துல் குசூப் அல்லது சலாத்துல் குசூப், சூரிய கிரகணத்துக்கான தொழுகை அல்லது சந்திர கிரகணத்துக்கான தொழுகை. வாழ்க்கையில் இரண்டு வருடத்தில் இரண்டு தரம் வரக்கூடிய பெருநாளுடைய தினம் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான அமல் பெருநாளுடைய தொழுகையாக இருக்கிறது. ஒரு ஊருக்கு மழை இல்லாமல் பல நாட்கள் கஷ்டப்படுகிறார்கள், வறுமையால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், மழை இல்லாமல் அவர்கள் கோடையால் கஷ்டப்படுகிறார்கள். என்ன தீர்வு? குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது, சலாத்துல் இஸ்திஸ்கா, தொழுகையை நாடி நீங்கள் தொழுங்கள். பெரியவர்களே, கனவான் கிளேசோகர்களே, ஒரு மனிதர் பாவத்தில் ஈடுபடுகிறார், அந்த மனுடைய தௌபாவுக்கும் இஸ்லாம் தொழுகையை தான் அறிமுகப்படுத்துகிறது. மேல பெரியவர்களை கிரவான்கிலேஷவர்களே, இவைகளுக்கு மேலால குர்ஆன் இன்னமும் பேசுகிறது, ஹதீஸ் இன்னமும் பேசுகிறது. உங்களோட வாழ்க்கையில் ஏதாலும் ஒரு ப்ரொபோசல்ஸ் கிடைக்குது, அது ரெண்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறது என்பதாக பிரச்சனை ஏற்படுகிறது. இஸ்லாம் செல்லுது, இந்த கட்டத்திலும் இதற்கான தீர்வும் சலாத்துல் இஸ்திகாரா. நமது வாழ்க்கையில் எல்லா கட்டத்துக்கும் இஸ்லாம் ஒரு தீர்வாக தந்திருக்கிறது, இது தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் நாம் தொழுகை இதுவரைக்கும் தீர்வாக பார்த்ததில்லை. இதுதான் நமக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கும் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரும் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. என பெரியுள்ள கிராமாந்திரே, உலகத்தில் தொழுகை நிலைநாட்டக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் எந்த மதிப்பை கொடுத்திருக்கிறான்? குர்ஆனில் அல்லாஹ் தொழுகையாளிகளை பற்றி மிகவும் ஆழமாக பேசிறக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மஆரிஜில் ஒரு ஆழமான உண்மையை விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் மனிதனுடைய நேச்சரை பற்றி, ஒரு மனிதன் என்றால் இவன் எப்படியாப்பட்டவன் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது அல்லாஹ் சூரத்துல் மஆரிஜில் குறிப்பிடுகிறான், இன்னல் இன்சான குலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ வ இதா மஸ்ஸஹு அல்கைரு மனுஆ. அதாவது மனிதன் என்பவன் இவன் எப்பொழுதுமே சந்தர்ப்பவாதியாக இருப்பான். வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டால் தொழுகைக்கு மேல் தொழுகை, சதகாக்களுக்கு மேல் சதகா, ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு, உம்ராவுக்கு மேல் உம்ரா. கஷ்டம் வரும் பொழுது மாத்திரம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிக் கொள்வான். இதே மனிதனுக்கு நாம் அந்த கஷ்டத்தை மாற்றி வாழ்க்கையில் சந்தோஷமான நிலைமையை கொடுத்து விட்டால் மனுவா நம்மை அவ்வாறே மறந்து விடுவான். இது மனுடைய நேச்சராக இருக்கிறது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் மேலும் செல்கிறான், இல்லல் முஸல்லீன், ஆனா தொழுகையாளிகள், தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒரு போதும் ஒரு கட்டத்திலும் சந்தர்ப்பவாதிகளாக இருக்க மாட்டார்கள். தொழுகையாளிகள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, எல்லா கட்டத்திலும் எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் என்ற உண்மையை அல்குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக விளங்கப்படுத்தவில்லையா? நல்ல பெரியவர்கள் கனவான்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் உலகத்தில் மிகப்பெரும் பல கொடிய பாவங்களை செய்தார்கள். மக்களை கொன்று வழிப்பறி கொள்ளைகளை செய்தார்கள், அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பல விக்கிரகங்களை மனிதர்கள் வழங்கினார்கள். இந்த அனைத்து பாவங்களை விட்டும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி குர்ஆன் பேசும் பொழுதும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகைதான் அவர்களை இந்த பாவத்தை விட்டும் அவருடைய குடும்ப அவருடைய ஊர் மக்கள் அவருடைய நாட்டவர்கள் செய்திருந்த பாவத்தை விட்டும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த அந்த நல்லமலும் தொழுகை என்பதை குர்ஆன் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. யா ஷுஐபு அஸ்ஸலவாதுக்க தஅமுருக்க அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா. இதுதான் தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் அந்தஸ்தாக இருக்கிறது. ஒரு மனிதர் சொல்கிறார், வட்டி இல்லாமல் வாழ முடியாது என்றிருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் தொழுகையாளியாக இருக்க மாட்டான். ஒரு மனிதர் சொல்கிறார், பாவத்தை பார்க்காமல் பாவத்தை கேட்காமல் இந்த உலகில் வாழ முடியுமா என்பதாக ஒரு மனிதர் வாதாடுகிறார் என்றிருந்தால் அவர் குர்ஆனுடைய அடிப்படையில் அவர் தொழுகையாளி அல்ல. தொழுகையாளியாக இருந்தால் அந்த நாட்டில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார். இது தொழுகையாளிக்கு அல்லாஹ் கூறக்கூடிய அந்தஸ்தும் மதிப்பும் என்பதை குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. கணவன்களே, இந்த தொழுகையை விட்டும் நாம் எங்கே இருக்கிறோம்? நமது தொழுகைகள் இப்படியாப்பட்ட தொழுகைகளாக மாறக்கூடாதா? நமது தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாறக்கூடாதா? கணவன்களே, ஏன் நாளைய கியாமத்துடைய தினத்தில் அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த சொர்க்கவாதிகளுடைய குவாலிஃபிகேஷன், அவர்கள் எப்படியாப்பட்ட பண்புகள் உள்ளவர்கள் என்பதை பற்றி குர்ஆனில் பேசும் பொழுது சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹ் எட்டு விதமான கேரக்டர்ஸை பற்றி, எட்டு விதமான பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் எட்டு விதமான பண்புகளை சொல்கிறான். அந்த எட்டு விதமான பண்பில் முதல் பண்பு அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் அதாவது குஷூ குது அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய பயமும் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் முதல் பண்பு தொழுகை, கடைசி பண்பும் அல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையிலே பேணுதலுடையவர்களாக இருப்பார்கள். நாளை ஒரு மனிதருக்கு சொருக்கம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த சொருக்கத்துக்கு ஒரு மனிதனை ஆளாக்கக்கூடிய அந்த எட்டு பண்புகளில் ஆரம்பமும் கடைசியும் தொழுகையாகத்தான் இருக்கிறது என்பதை அல்குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கணவான்களே, இப்படியாப்பட்ட பண்புகளை பற்றி, தொழுகையாளிகள் இப்படியாப்பட்ட மனிதர்களை பற்றி எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு முன்னால தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, கணவான்களே, எவ்வாறு ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேனால் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்துக்கும் தேர்வாக அல்லாஹ் தொழுகை ஆக்கியிருக்கிறானோ, இதே போன்று ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால தன்னுடைய இரண்டு கண்களும் மூடி அவனுடைய ரூஹ அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து சென்னப்பட்டதன் பின்னால அவன் அதுக்கு பின்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா சிச்சுவேஷன்லையும் அவனுக்கு அந்த பயங்கரமான நிலைமைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அமலும் தொழுகை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. தொழுகை இல்லாத மனிதனுக்கு சுருக்கம் கிடையாது. தொழுகை இல்லாத மனிதனுக்கு அதாவது கபிரிலே அவருக்கு கபருடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு கிடையாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. புகாரியுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளைய கியாமத்துடைய தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு உலகத்தில் முதலாவதாக படைக்கப்பட்ட ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தொட்டும் கடைசியாக பிறக்கக்கூடிய எல்லாரையும் மஷ்ஹருடைய மைதானத்தில் ஒன்று கொட்டிருப்பான். அதாவது சூரியன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும். ஒவ்வொருவரும் தான் செய்த பாவத்துக்கேற்ற விதத்தில் அவர்கள் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். இந்த கட்டத்தில் இந்த நிலைமையை பொறுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டவுடன் அந்த மக்கள் இப்பொழுது கஷ்டத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும். அவர்கள் அந்த நிலத்தில் ஒன்று கூடி ஆலோசிப்பார்கள், இந்த நிலைமையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு என்ன தீர்வு இருக்கிறது. சில மனிதர்கள் சொல்வார்கள், நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று அவரிடத்தில் முறையிடுவோம், அவர் தான் உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதர், அவர் அல்லாஹ்விடத்தில் இந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு போவார் என்பதாக எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்றவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், என்னால் இதனை செய்ய முடியாது, அல்லாஹ் இன்று கோபம் அடைந்ததை நான் என்னுடைய கண்ணால் பார்க்கிறேன், அல்லாஹ் இதற்கு முன்னால் இவ்வாறு கோபம் அடைந்ததும் இல்லை, இதற்கு பின்னால் அல்லாஹ் இவ்வாறு கோபம் அடைய போவதும் இல்லை, நான் பயப்படுகிறேன், நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், அல்லாஹுக்கு முன்னால் போய் என்னால் நிற்க முடியாது. அவர் சொல்வார், நஃப்சி நஃப்சி. அதற்கு பின்னால எல்லா மனிதரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறாக நபிமார்கள் அனைவரிடத்திலும் வருவார்கள். அனைவரும் கொடுக்கக்கூடிய பதில் நஃப்சி நஃப்சி என்பதாகத்தான் இருக்கும். கடைசியாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்வார்கள், நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் நபிமார்களுக்கு முஸ்தரையாக அனுப்பப்பட்டவர்கள், அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான், அலா தரா மா நஹ்னு ஃபீஹி, நபியே இந்த கஷ்டமான இந்த பயங்கரமான நிலைமையை நீங்க பார்த்து அல்லாஹ்விடத்துல போய் சிபார்த்து செய்யுங்களே என்பதாக அந்த மக்கள் நபியிடத்துல வேண்டிக் கொண்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அரிஷின் கீழால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வை புகழாத வார்த்தைகளை கொண்டு அன்று நான் அல்லாஹ்வை புகழ ஆரம்பிப்பேன், அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அல்லாஹ் என்னை பார்த்து சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், ஏ நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய தலையை தூக்குங்கள், சல் துஅத, உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்கள், நான் தர தயாராக இருக்கிறேன், இஷ்ஃபா துஷஃபா, நபியே விருப்பமானதாக இருந்தால் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உம்மதி உம்மதி யா ரப்பி உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்களை இந்த நிலைமையிலிருந்து பாதுகாத்தடு, யா அல்லாஹ் உம்மத்தினர்களை இந்த நிலைமையிலிருந்து பாதுகாத்தடு என்பதாக அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான் என்பதாக புகாரியுடைய லிபாத்தில் இருக்கிறது. இந்த நபியுடைய இந்த ஷஃபாஅத்துக்கு உலமாக்கள் கொடுத்த பேர் தான் அஷ்ஷஃபாஅத்துல் குபரா அல்லது அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மா. இந்த நபியோட இந்த ஷஃபாஅத்துல் குபராவுக்கு ஒரு மனிதன் குவாலிஃபைட் ஆகணுமாக இருந்தால் இதற்கான ஆக மினிமம் குவாலிஃபிகேஷன் உலகத்தில் தொழுகையை நிறைவேற்றிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். சூரத்து மரியமில் அல்லாஹ் இதனை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃப்தா வ நஸூக்குல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா, நாளை கியாமத் நாளில் நாங்கள் முஃமின்களை முத்தகீன்களை கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு அனுப்புவோம், காபிர்களை கை கால் கட்டப்பட்ட நிலைமையில் இழுத்து சென்று நரகத்தில் போடுவோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், லா யம்லிகூன ஷஃபாஅத இல்லா மனித்தகத இந்த ரஹ்மானி அஸ்தா, நாளை கியாமத்துடைய நாளில் இந்த நபியுடைய ஷஃபாஅத்துல் குபராவுக்கு யாராலும் ஒரு மனிதன் தகுதியாக வேண்டும் என்றிருந்தால் உலகத்தில் நாம் கொடுத்த அந்த எக்ரிமெண்டை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிருக்க வேண்டும், அவர் நிறைவேற்றிருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த எக்ரிமெண்ட் தான் என்ன, அந்த அஹ்த் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மதுடைய ரிவாயத் இருக்கிறது, அல் அஹ்துல் லதீ பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், நாளை கியாமத்தினாலில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டிய அந்த எக்ரிமெண்ட், அந்த அஹ்த், அந்த உடன்படிக்கை இது தொழுகையாக இருக்கிறது, யார் தொழுகையை விட்டு விடுவாரோ இவர் காஃபிருடன் சேர்க்கப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலா பெரியவர்களே, கனவான்கிரேஷ் அவர்களே, இந்த நிலைமை நமக்கு இருக்கும் பொழுது நாம் இந்த மனதுடன் தொழுகையை கதாவாக்குவோம், இந்த மனதுடன் நமக்கு தொழுகைகள் கதாவாகும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தால் சிந்திக்க வேண்டிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல பெரியவர்களே, கனவான்கிரேஷ் அவர்களே, உலகத்தில் அதிகமான உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் தொழுகையை நிறைவேற்றாத மனிதனுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை. அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள் இவருக்கான தீர்ப்பு முறுத்தது என்பதாகத்தான். ஆனால் நாம் விளங்கி வைத்திருப்பது முறுத்தது என்பதாக மாத்திரம்தான். அவருக்கு முறுத்தது என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அதனுடன் அவருடைய சப்ஜெக்ட் முடிவதில்லையே. சரியத்திற்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான மசாயில்கள் அவர்களுக்கு அப்ளை ஆகும் என்பதைக்கும் குர்ஆன் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. இமாம் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபதாவாவில் இந்த மசாலாவை பற்றி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா ஹகம்னா அலா தாரிகி ஸலா அன்னஹு முர்தத், தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் முர்தத் என்பதாக தீர்ப்பு கொடுத்தால் அவருக்கு பல நூற்றுக்கணக்கான மசாலாக்கள் அவர்களுக்கு அப்ளை ஆகும். அவர்கள் முதலாவது சொன்னார்கள், தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதனுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தால் அந்த திருமணம் சரியத்துடைய பார்வையில் பாஃபில், அது சிஹத்தாக மாட்டாது, அந்த கல்யாணத்தை நீங்க ஹஜ்ரத்தை வச்சு பள்ளியில நடத்தி பெரிய ஹஜ்ரத் தொண்டு மிதாவது அதாவது நிக்காஹுடைய பயான ஓதி தொழுகி அவர் அதாவது நிக்காக செஞ்சு வச்சாலும் அந்த அக்கது சிஹத்தாக மாட்டாது, அந்த நிக்கா சரியத்துடைய பார்வையில் பாத்திலாக இருக்கும். இது முதலாவது விஷயம். இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி ஒரு கணவனை திருமணம் முடிக்கிறார், திருமணம் முடிக்கும் பொழுது அவர் தொழுகையாளியாக இருக்கிறார், திருமணம் முடித்ததன் பின்னால அவர் தொழுகையை விடக்கூடிய ஒரு தாரிக்கு சலாவாக மாறிவிட்டால் அவருக்கு அந்த பெண்மணிக்கு அந்த நிக்காஹை கன்சலேஷன் பண்ணுவதற்கான ஷரியத்துடைய பார்வையில் நூற்றுக்கு நூறு விதமான உரிமை இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அல்லாமா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பெண்மணி தொழுகை இல்லாத ஒரு கணவுடன் வாழுவதை விட அவர் தனித்து நின்று தலாக் பெற்று தனியாக வாழ்வது அவருக்கு சிறந்தது என்பதாக குறிப்பிட்டு விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் அல்லாஹ் தக்வாவை பற்றி அதிகமாக பேசியது சூரத்து தலாக்கில் தான். சூரத்துல் தலாக்கில் அல்லாஹ் மூணு இடத்தில் தக்வாவை பற்றி குறிப்பிடுகிறான். காரணம், ஒரு பெண்மணி தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அந்த பெண்மணி நினைக்க கூடாது, இந்த மாப்பிள்ளை என்ன கைவிட்டு விட்டார், இதற்கு பின்னால் என்ன டேக் கேர் பண்றதுக்கு யார் இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்கிறான், ஏ பெண்மணியே, இந்த மாப்பிள்ளை விட்டு விட்டாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை விளங்கப்படுத்துவதற்காக அல்லாஹ் சூரத்து தலாக்கில் மூன்று தடவை தக்வாவையும் தவக்குலையும் பற்றி அல்லாஹ் பேசியிருக்கான் என்பதாக அல்லாமா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மாத்திரமல்ல, தொழுகை விடக்கூடிய ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்திலே எந்த முஸ்லிமுக்கும் இன்ஹெரிட்டியாக வாரிசு உரிமை உள்ளவர்களாக வர முடியாது. ஏன்? காரணம், இவர் இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவர். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் முஸ்லிமான ஒருவர் மௌத்தானால் அந்த சொத்திலையும் இவருக்கும் பங்கு கிடைக்காது. பாப்ப தொழுகையாளியாக இல்லாவிட்டால் அந்த பாப்பாவுடைய சொத்தில் மகனுக்கு பங்கில்லை. காரணம், இவர் இஸ்லாத்துக்கு வெளியிருக்கிறாரு. அதே நேரத்தில் மகன் தொழுகையால் இல்லை என்றிருந்தால் வாப்பட சொத்திலையும் மகனுக்கும் பங்கு போகாது. அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே போகக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு வாரிசுரிமை சட்டம் இல்லை என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு முன்னால் தெளிவாக பார்த்திருக்கிறது. இதற்கு மேலான ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மில் அதிகமானவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, வாழ்க்கை எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு நோம்புல ஒரு உம்ரா அடிச்சிடுவோம், அதோட எல்லா விதமான பாவம் கழிஞ்சு போயிட்டு என்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். மிக பெரியவர்கள் அதல்ல, இது நடக்காது. ஒரு மனிதன் தொழுகையிட்டு ஒரு மனிதனுக்கு முர்த்தத் என்பதாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் ஷரியாவுடைய பார்வையில் அவருக்கு ஹரம் ஷரீஃபுக்குள்ளால் நுழைவது ஹராம். தொழுகையிட்டு ஒரு மனிதனுடைய உம்ராவையும் ஹஜ்ஜை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தொழுகை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்கிறோம், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்கிறோம், இந்த ஹஜ்ஜுக்கும் உம்ராவை கொண்டு நாம் யாரை ஏமாற்றப் போகிறோம்? குறிப்பிடுகிறார்கள், ஒரு மன்னனுக்கு மூர்த்தது என்ற தொழுகை விடுவதனால் மூர்த்தது என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் இவருக்கு ஹரம் ஷரீஃபுக்கு நுழைவது ஹராம். கிரமாங்கிலேஷ்வர்களே, இவ்வாறான பல நூற்றுக்கணக்கான மசாயில்களை பற்றி உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களை முஸ்லிமுடைய மையவாடிகள் அடக்கக்கூடாது, அவரை கபலிட வேண்டிய தேவையில்லை, அவரை குறிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை. காரணம், இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார். கிரமாங்கிலேஷ்வர்களே, இவ்வாறு பயங்கரமான பாவத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு முன்னால் தெளிவாக பேசவில்லையா? என்ன பெரிய கிரமாங்கிலேஷ்வர்களே, கடைசி ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறேன். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளைய கயாமத்துடைய தினத்தில் இவ்வாறு மக்கள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் மிகைத்துவிடும், யாருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மக்கள் தண்ணீர் தாகத்தால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள், மரணம் என்பது அந்த மஷருடைய மைதானத்தில் யாருக்கும் இல்லை, அந்த தண்ணீர் தாகத்தால் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் ஒரு அறிவிப்பை விடுப்பான், ஒரு ஏளானை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுப்பான். என்ன ஏளான் தெரியுமா? அந்த மலக்குவார் வந்து சொல்வார்கள், லியஸ்ஹப் குல்லு உம்மத்தின் இலா மா கானூ யஅபுதூன், உலகத்தில் எந்தெந்த மனிதர்கள் எதனை வணங்கினார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரூப் குரூப்பாக போய் நின்று கொள்ள வேண்டும். உலகத்தில் ஈசா அலை இஸ்லாத்தை அல்லாஹுவாக வணங்கிய மனிதர்கள் ஒரு பக்கத்திலேயும், இந்த யகூதிகள் உசைர் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய குமணனாக வணங்கினார்களோ அவர்கள் ஒரு பக்கத்திலேயும், மரத்தை வணங்கினவர்கள் ஒரு புறத்திலேயும், அதாவது நெருப்பை வணங்கினவர்கள் இன்னொரு புறத்திலேயும், இவ்வாறாக மக்கள் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டு விடுவார்கள். இதற்கு பின்னால அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு முதலாவதாக யகூதிகளை கூப்பிடுவான். கூப்பிட்டு அல்லாஹ் அந்த யகூதிகளை பார்த்து கேட்பான், மா குன்தும் தஅபுதூன், உலகத்தில் நீங்கும் வாழும் காலகட்டத்தில் யாரை வணங்கினீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், குன்னா நஅபுது உஸைர் இப்னல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய மகன் உசைர் அவர்களை நாங்கள் வணங்கினோம். அல்லாஹ் சொல்வான், கதப்தும், நீங்க பொய் சொல்றீங்க, எனக்கு குழந்தையும் இல்ல, எனக்கு மனைவியும் இல்ல என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு யஹூதிய பார்த்து, யஹூதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், மா துரீதூன், உங்களுக்கு என்ன வேணும்? இந்த நேரத்துல தண்ணித்தாக மிகைத்திருக்கும். அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் என்பதாக கேட்டவுடன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நரகத்தை கொண்டு வருவான். நரகம் மிக தூரத்தில் வைக்கப்படும். அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் நரகத்தை பார்ப்பார்கள். அவர்களுக்கு அது காணல் நீர் போன்று தென்படும். அதாவது அது உண்மையிலே நரகம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தண்ணீர் மாறி தென்படும். அந்த நேரத்தில் யஹூதிகள் நினைப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப் போகிறான் என்பதாக நினைத்து அவர்கள் ஓடோடி செல்வார்கள். அவ்வாறே சென்று அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் நசாராக்களை கூப்பிடுவான். இதே நிலைமை நடக்கும். அவர்களும் நரகத்தில் விழுந்ததற்கு பின்னால அல்லாஹ் எல்லாரையும் போட்டு முடிச்சதுக்கு பின்னால கடைசியாக முஸ்லிம்கள் அல்லாஹ், அதாவது முஸ்லிம்கள் மட்டும் மீவார்கள். இதுவரைக்கும் முஸ்லிம்கள் நல்லவர்கள் பாவிகள் பிரிக்கப்பட்டதில்லை, எல்லாரும் ஒன்றுக்குத்தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல மலக்குமார்கள் கேட்பாங்க, நீங்க இங்க போங்க. அங்க செல்வாங்க முஸ்லிம்கள், நாங்க வணங்கியது அல்லாஹ், அல்லாஹ் வரும் வரைக்கும் எதிர்பார்த்து நிக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு முன்னால வெளிப்படுவான். அந்த நேரத்தில் ஒரு மலக்கு எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து கட்டையிடுவான், ஏய் மனிதர்களே, உங்களுடைய இறைச்சிகள் அல்லாஹுக்கு சுஜூத் செய்யுங்கள். இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மிருக்கக்கூடிய நல்லவர்களையும் பாவிகளையும் பிரிக்கக்கூடிய தருணமாக பொயிண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உலகத்தில் யார் தொழுகை நிறைவேற்றவில்லையோ இவருடைய முதுகெலும்புகளை அல்லாஹ் செம்பு தகடுகளாக மாற்றுவான். அவர்கள் சுஜூத் செய்ய முயற்சிப்பார்கள். அந்த லட்சக்கணக்கான, அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால சுஜூத் செய்ய முடியாமல் அவர்கள் முகத்தாக்க விழுவார்கள். திரும்பவும் எலும்பி திரும்பவும் சுஜூத் செய்ய முயற்சிப்பார்கள். அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. இந்த மனிதர்களை தூக்கித்தான் அல்லாஹ் நரகத்தில் இருவான். சூரத்து கலமில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் வந்த நேரத்தில் அவர்களை நாம் சுஜூத் செய்யுமாறு அழைப்போம். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் அவர்களால் சுஜூத் செய்யாமல் அவர்கள் நாலா புக்கமும் திரும்பி பார்த்து அவர்கள் கேவலத்தை பொறுக்க முடியாமல் சுஜூத் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் முகத்தாக்க விழுந்து விடுவார்கள். திரும்பவும் எழும்பி திரும்பவும் சுஜூத் செய்ய முயற்சிப்பார்கள். அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. அல்லாஹ் காரணத்தை விளங்கப்படுத்துகிறான். அவர்கள் நல்ல சுகதேகிகளாக இருக்கும் பொழுது அவர்களை நாம் தொழுகையின் பால் அழைத்தோம், அவர்கள் அதற்கு அழைப்பு கொடுக்கவில்லை. இதுதான் இதற்கான காரணம் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. ஆக அன்புகளை சோர்களே, தொழுகை என்பது இதனை பற்றி பேசி முடிக்க முடியாது. குர்ஆனும் ஹதீஸும் இதனை பற்றி இவ்வளவோ பேசிருக்காது. இவைகளே நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான நன்மாராயங்களும், இவைகளை விடக்கூடிய மனிதர்களுக்கு பல பயங்கரமான தண்டனைகளையும் குர்ஆன் ஹதீஸில் நமக்கு சொல்லிவாக சொல்லியிருக்கிறது. எனவே நமது வாழ்க்கையில் இன்றைய தினம் நாம் கலாசீர தொழுகைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும். இதற்கு பின்னாலும் எங்களோட வாழ்க்கையில யாருக்கும் தொழுகை என்பது கலாவாக கூடாது. உண்மை தெரிந்ததன் பின்னால் யாராலும் ஒருவர் இந்த உண்மையை மறுக்கிறார் என்றிருந்தால் அதற்கு நானோ அல்லாஹோ ரசூலோ அவர்கள் பொறுப்பாக மாட்டார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறது. உண்மை எப்பொழுதும் உண்மைதான், பாத்தில் என்பது எப்பொழுதும் பாத்தில் தான். நாம் அதனை எவ்வாறு மறைக்க முனைப்பட்டாலும் உண்மையை ஒரு போதும் நமது பாத்தில்களால் மறைக்க முடியாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுகோ நம் அனைவர்களையும் உலகத்தில் தொழுகையாளியாக வாழ வைத்து உலகத்தில் தொழுகையாளிகளாக அல்லாஹ் மரணிப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய மரணத்தையும் நாம் சுஜூதில் இருக்கும்போது நம்ம ரூஹுகளை கைப்பற்றிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நமது வாழ்க்கையில் சிறந்த முஸ்லிம்களாக நம்மை வாழ வைத்திருவாயாக. யா அல்லாஹ், இதற்கு முன்னால் நம்மால் கதா செய்யப்பட்ட, நம்மால் விடப்பட்ட அனைத்து தொழுகைகளுக்கும் இன்று மனப்பூர்வமாக உன்னிடத்தில் யா அல்லாஹ் நாங்கள் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், இந்த பாவம் மீண்டும் ஒருமுறை எங்களால் நடக்க மாட்டார் என்ற உறுதிமொழியையும் உனக்கு முன்னால் நாங்கள் வழங்குகிறோம். யா அல்லாஹ், நமது பாவம் மன்னித்து நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றுவாயாக. அல்லாஹ், நமது பெற்றோருடைய நோய் நோம்பலங்களை குணப்படுத்துவாயாக. அல்லாஹ், அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரை பிரகாசப்படுத்திடுவாயாக. அல்லா, உலகத்திற்குள் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை நீக்கிடுவாயாக. அல்லா, இந்த துஆவை ஒன்று மாபெரும் கீர்த்தல் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. அல்லாஹ். For more lectures, visit slhub.com.